الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري وهل انتم الله ورونكه صلاتم سلامم حضره صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபா தாபியீன்கள் மேலும் kıயாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகும் மேலான அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் என தருமை சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கின்றானோ கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கின்றானோ கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான சகோதரர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் ஆகிய எங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஏற்ப அவன் ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன தேவைகளுக்கு உட்படுகின்றானோ அந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அற்புடையாக ஞாமத்தாக ரஹ்மத்தாக கொடுத்து கொண்டு மேலான சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனும் சில நேரங்கள்ல சில சோதனைகளை அடைந்து கொள்ளும் பொழுது அந்த சோதனைகள் எதற்காக வேண்டி வருகின்றது அதன் மூலமாக எது நாடப்படுகின்றது என்பதை விளங்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் அதே மாதிரி ஒரு ரஹ்மத் ஒரு அருட்கொடை ஒரு நியமத் எமக்கு கொடுக்கப்படும் பொழுது அது எதற்காக என்ற விஷயத்தை அறிந்து கொள்ளும் உதாரணமாக ஒரு மனிதன் தனது வியாபாரத்திலே ஒரு பெரிய பெரிய நஷ்டத்தை அடைந்து கொள்கின்றார் அவருக்கு சொல்லக்கூடியவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் தோழர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுடைய வார்த்தைகள்ல வரும் இது அல்லாஹ் எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறான் நாம இதுல பொறுமையாக இருக்கோணும் நாங்க அல்லாஹ்விடத்துல பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் என்று சொன்னா இதை விட சிறந்ததாக அல்லாஹ் தருவான் எந்த அணுகுமுறைகள்ல எந்த ஆறுதல் வார்த்தைகள் பலருடைய வாயினாலும் வருவதை கேட்டு ஆனா அதே நேரம் ஒரு மனிதன் ஒரு அறுப்படையை அடைந்து கொள்கின்றார் உதாரணமாக அதே வியாபாரத்துல பெரும் ஒரு லாபத்தை அடைந்து கொண்டார் பெரிய ஒரு பப்ளிக் கிடைச்சிருக்கு இப்ப அவரோட பேசக்கூடிய நண்பர்கள் அதனுடைய நோக்கம் தெளிவுபடுத்தப்படுவதில்லை மாறாக வார்த்தைகள் வித்தியாசப்படுவது எப்படி தெரியுமா எப்படி நாங்க இதை செலிபிரேட் பண்றது இதுக்கு எப்ப நீங்க பாட்டி தர போறீங்க எவ்வளவு பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கிறீங்க இப்படியான வார்த்தைகள் வருமே தவிர அதனுடைய நோக்கம் விளங்கப்படுத்துவது சகோதரர்களே யாரும் சொல்றதில்ல இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத் இதன் மூலமாக நீங்க அல்லாஹ்வ நெருங்கோணம் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற வார்த்தைகள் யாரும் பாவிக்கிறதில்ல மாறாக அதன் கொண்டாட்டங்கள்ல கன்னியாட்டங்கள்ல இளவுபடுத்தி வேலை செய்யறதுல தான் எல்லாருடைய சிந்தனையும் இருக்கிறே தவிர யாரும் மாற்றமாக யோசிக்கிறது வேளாண் சகோதரர்களே நாங்க சிந்தனையில வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு சோதனை எங்களை எப்படி சோதிக்கிறதுக்காக வேண்டி தரப்படுகின்றதோ அதே மாதிரி ஒரு ரஹ்மத் ஒரு நியமத் அதுவும் எங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் தரப்பட்டது சிந்திக்கலாம் எவ்வாறு ஒரு ரஹ்மத்தின் மூலமாக ஒரு நியமத்தின் மூலமாக எவ்வாறு சோதிக்கின்றான் அல்லாஹ் வேளாண் சகோதரர்களே ஒரு சோதனையிலே ஒரு மனிதன் எவ்வாறு பொறுமையாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சிந்திக்கின்ற அல்லாஹ் பார்க்கின்றானோ அதே மாதிரி ஒரு ரஹ்மத் ஒரு ஞாமத்திலே அந்த ஞாமத்துக்கென்று சில கடமைகளை அல்லாஹ் உருவாக்கி அவைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி மனிதன் அல்லாஹின் பக்கம் நெருங்குகின்றானா அல்லது தூரமாகின்றானா என்ற விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்ளும் உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு குழந்தை பாக்கியத்தை அடைந்து கொள்ளும் இது அல்லாஹினால் கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஆகப்பெரிய ஒரு ஞாமத் அதற்கென்று சில கடமைகள். அந்த குழந்தையை எப்பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய குழந்தையாக மரணத்துக்கு பின்னால் அவருக்கு துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அவர் ஆக்கி செல்கின்றாரோ, ஒரு தாலி ஆன குழந்தையாக மாற்றிவிட்டு செல்கின்றாரோ, அப்பொழுது அவர் அந்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்தியவராக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவராக மாறுகின்றார். இல்ல குழந்தை கிடைச்சிருச்சு, 1வது மாதம் சந்தோஷமாக இருந்தோம், ஒரு வருஷம் செலிப்ரேட் பண்ணினோம், 2வது வருஷமும் செலிப்ரேட் பண்ணினோம், ஹை லெவல் ஸ்கூல்ல சேர்த்தோம், நல்லா படிச்சாரு, உலக அறிவுல மூழ்கி போனாரு, பள்ளி வாசலுக்கு வரல, எங்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்கல, நாளைக்கு அவர்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில இவர் தான் தன் பெற்றோர் என்று சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடிய லெவல்ல, அல்லது இவர் ஏன் புள்ள என்று தந்தை சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடிய லெவல்ல வளர்த்துட்டாங்க. பெற்றோர் கேவலப்படுறாங்க, இவரே இந்த குழந்தை என்று சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. இப்படியான ரெண்டு நிலைமையிலையும் அல்லாஹ் விட்டு ஒரு தூரமாகிக் கொண்டிருக்கிறார் என்ற மறந்து. மேலான சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு நியமத்தை எடுத்து பார்த்தாலும் அதற்கென்று சில கடமைகளை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றார். அவைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக மாறுவோம். அப்படி எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத்துகள்ல ஒன்றுதான் இஸ்லாம் மார்க்கம். நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கு. மேலான சகோதரர்களே, இந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய இதற்கு நன்றி கடனாகவும், எங்களை உடல் ஆரோக்கியம் இதுவும் ஒரு நியமம், இதற்கு நன்றி கடனாகவும் நாங்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அடிபணிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆனா எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றா, துன்யாவுக்கு முழுக்க முழுக்க அடிபணிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழணும். மேலான சகோதரர்களே, ஆக குறைஞ்சது நாங்க எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமம் இஸ்லாம் என்ற ஒரு நியமத்துக்காக வேண்டி எங்கட ஆயுள் முழுக்க சுஜூதுல இருந்தாலும் அதற்கு ஈடாகாது. இது யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா குறைஞ்சது எங்களுடைய வாழ்க்கையில 5 நேர தொழுகைகளை சரி சரியாக தொழுகிறோமா என்று பார்த்துக்கோம் என்று சொன்னா, நாங்க அதுலயும் ஜீரோவாக தான். மேலான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பம் சீராகணும், தான் சொசைட்டில ஒரு நல்ல நிலைமையில வரணும், எனக்கென்ன ஒரு கண்ணியம் வேணும், எனக்கென்ன ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் என்பதற்காக வேண்டி 6 மணித்தியாலம் தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய மணித்தியாலங்களை கூட்டி 8, 10, 12, 14 என்று சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் தனக்கு தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா உலகத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஈருலகத்திலையும் வெற்றி பெறக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த தொழுகைக்காக வேண்டி ஆக குறைஞ்ச அந்த ஒரு மனுஷியாலத்தை எங்களால கொடுக்க முடியாது. மேலான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது, இந்த குர்ஆனை நாங்க இறக்கி வச்சிருக்கிறோம், இது யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? முதலில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்கள் யாரு? அல்லதீன யுஃமினூன பில் கைபி வயுகீமூன ஸ்ஸலாத். இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி பெறக்கூடியவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையினால ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடும். முத்தகீன்களுடைய சிபத்துகள்ல ஒன்று தொழுகையை நிலைநாட்டும். இந்த உலகத்துல எந்தெந்த கண்ணியமான அந்தஸ்துகள் என்று சொல்லி நாம ஒவ்வொருத்தரும் தேடுறோமோ அவைகளுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் தொழுகையின் மூலமாகத்தான் நிர்ணயிச்சு. ஒரு மனிதர் மஸ்ஜித் நிர்வாகத்துல இருக்கிறாரு, மஸ்ஜித் பரிபாலன சபையில இருக்கிறாரு, அவர் ஊருக்குள்ள பள்ளி தலைவர் இவர் தான், பள்ளியினுடைய இவர் தான், பள்ளியினுடைய பொருளாளர் இவர் தான், இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. இப்படி அவர்கள் தனக்குரிய கண்ணியங்களை உயர்த்தி கொள்றதுக்காக வேண்டி மஸ்ஜிதினுடைய பரிபாலன சபையில் ஒருவராக இருக்கிறாங்க. தப்பில்ல, சந்தோஷம். ஆனா அதற்குரிய தகுதி குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது? அவர்களும் தொழுகையுள்ளவர்களாக இருக்கணும். பல நிபந்தனைகள், அதுல ஒன்று தொழுகையுள்ளவர்களாக இருக்கணும். தொழுகையுள்ளவர்கள் தான் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சைட்ல எல்லாரும் தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், தனக்கென்று ஒரு பதவி இருக்கணும். இஸ்லாத்துல ஆக பெரிய பதவி என்னன்னு சொன்னா ஹலீஃபா. ஹலீஃபா என்றா முழு முஸ்லிம்களை வழிநடாக்கக்கூடிய ஜனாதிபதி. அவருக்குரிய தகுதியாக சஹாபாக்கள் கண்டது ஒரே ஒரு தகுதியை தான், என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஹைனமாக இருக்கிறாங்க. 7 நாட்களாக சுஹைனம் கடைசி தருணம், அவர்களால் தொழுகைக்கு வர முடியல, தொழுவிக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னாக்க அவர்களுடைய தராதரங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. பின்னால் ஒரு காலம் அலிரலியல்லாஹு அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை நீங்க எதை வச்சு ஹலீஃபாவாக தீர்மானிச்சு, எதை வச்சு நீங்க ஹலீஃபாவாக தீர்மானிச்சீங்க சொன்னாங்க. ஒரு வார்த்தை சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்திலேயாக இருந்தாலும் சரி, ஆகரத்துல சொர்க்கத்தடையோணமா தொழுக விச்சம் காரணமாக இருக்கணும், துன்யால ஒரு அந்த தடையோணமா அதற்குரிய நிபந்தனைகளும் சரியா சொல்லுது தொழுகையில ஒரு சீராக. ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலைமையை பார்த்துட்டோம் என்று சொன்னா தொழுகையில ஆக 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 மோசமாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, நாங்க தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம், தொழுகையை கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குரிய தண்டனை என்னான்னு தெரியுமா? தொழுகையில கொடுபோக்காக இருக்கிறோமே, எங்களுக்குரிய தண்டனை என்னன்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்க சிந்திக்கிறோம் இல்ல, நாங்க விளங்குறோம் இல்ல. ஒரு மனிதன் உலகத்துல கண்ணியமாக வாழணும் என்று சொன்னா அந்த மனிதனுக்கு 5 விஷயங்கள் ஆக முக்கியமானது. அவனுடைய உயிர் ஆக முக்கியமானது, அவனுடைய மானம் ஆக முக்கியமானது, அவனுடைய வம்சம் ஆக முக்கியமானது, அவனுடைய சொத்து ஆக முக்கியமானது, அவனுடைய புத்தி, அதே மாதிரி அவனுடைய தீன் பாதுகாக்கப்படுறது. இந்த 5 பாதுகாக்கப்படுறது ஆக முக்கியமான. மேலான சகோதரர்களே, இந்த 5 பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் சரியத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களும் அமல்படுத்தப்படும். இத ஒரே வார்த்தையில சொல்றதாக இருந்தா மகாசிது ஷரியா என்று சொல்லுவார்கள். அதாவது எங்களுடைய சட்டங்கள்ல அதிகமான சட்டங்களை நாங்க பார்த்துட்டோம் என்றா இந்த 5 பாதுகாக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. உதாரணத்துக்காக ஓரிரு விஷயங்களை சொல்றேன். ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அது மிகவும் மதிப்புக்குரியது. அதனாலதான் ஷரிய கடுமையான சட்டங்களை இருக்குது. ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்துட்டா அதற்குரிய தண்டனை என்ன? அவருடைய உயிரை. ஒரு மனிதனுடைய வம்சம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர் சிறந்த ஒரு வம்சம் உள்ளவராக இருக்கணும், கண்ணியமானவராக வாழணுமா, வம்சம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால ஷரியத் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்ன? பினாஹரா, விபச்சாரம் செய்யறது ஹராம். ஒத்த திருமணம் முடிச்சு விபச்சாரம் செய்யறாரா, கடுமையான தண்டனை. என்ன? கல்லெறிஞ்சி கொலை செய்யும், கல்லெறிஞ்சி கொலை செய்யும். ஒரு மனிதர் விபச்சாரம் செஞ்சுட்டாரு, திருமணம் முடிச்சு இல்ல, அவருக்கு 100 தசையடிகள் அடிக்கணும், அதன் மூலமாக அவர் மரணிச்சாலும் பிரச்சனை. ஏன்னா சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, ஒரு வருடம் நாடு கிடப்பு. இப்படி கடுமையான சட்டங்கள், ஒரு மனிதனுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதனாலதான் கடுமையான சட்டம். என்ன? அவருடைய கை துண்டிக்கப்படும், களவெடுத்தா கை துண்டி. ஒருத்தர் கொள்ளையடிக்கிறாரா, அவரை கொலை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருச்சார். மேலான சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சரியன் இந்த 5 பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய புத்தி மதுபானத்தை ஹராமாக்கி வச்சிருக்குது, ஒரு மனிதனுடைய சொத்து கடவு செய்யறதை ஹராம், மண் கொள்ளை அடிக்கிறது ஹராமாக்கி வச்சிருக்குது, ஒரு மனிதனுடைய உயிர் கொலை செய்யறதை ஹராமாக்கி வச்சிருக்குது, ஒரு மனிதனுடைய வம்சம் ஹராமாக்கி வச்சிருக்குது. இந்த 4 உலகத்துல தேவையானது. ஈருலகிலும் வெற்றி பெறணுமா, அவர் தீனையும் பாதுகாக்கணும். அதனால தீனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உள்ள இபாதத்துடைய லைனையும் செய்யணும். சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க விளங்கிக் கொள்றோம், எங்களுக்கு தேவையானதை பாதுகாக்கிறதுக்கு சரியா இவ்வளவு கடுமையான தண்டனைகளை வச்சிருக்கிறது சொன்னா, அல்லாஹ் விரும்பக்கூடிய தீனை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனைகள்? இந்த உலகத்துல ஆகக்கூடிய தண்டனை மரண தண்டனை. அது அதாவது சில நாடுகள்ல அது இல்லை, ஆனா சரிய சில விஷயங்களுக்கு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க. அதுல ஒன்றே ஒரு மனிதர் கொலை செஞ்சிட்டாரா, அவரை கொல்லணும், மரண தண்டனை. ஒரு மனிதர் திருமணம் முடிச்சு தினா சந்தித்தாரா அவர் கல்லிருந்து கொலை செய்ய சொல்லுது மரணம். ஏதான சகோதரர்களே, இப்படி மோசமான பாவங்களுக்கு வச்சிருக்க கூடிய தண்டனை இன்னும் சிலதுக்கும் ஷரியத் வச்சிருக்குது. ஆனா அது என்ன என்றதை நாங்க விளங்கிக் கொள்றோம் இல்ல, அதை சர்வ சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். சட்டப்படி பார்த்தா அந்த தண்டனைக்கு நாங்க எல்லாருமே தகுதியானவர்களாக நினைச்சிருந்துவோம். ஏதான சகோதரர்களே, ஷரியத் அழகான முறையில காட்டி தருது. ஒரு மனிதன் தொழல், ஒரு மனிதன் தொழல், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை திருச்சி காட்டும் சரியல், யாரும் எந்த விதத்தை தப்ப முடியாது. ஒரு மனிதன் தொழல்ல சொல்றார், எனக்கு தொழுக கடமை, நோம்பு பிடிக்கிறாரு, ரகாத் கொடுக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, கலிமாவும் சொல்லியிருக்கிறாரு, சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு தொழுக கடமை இல்லை, நான் தொழ தேவை. புத்திசாலியாக இருக்கிறாரு, புத்தி உள்ளவராக சரியத்துல தொழ சொல்லி அனுமதிக்கப்பட்டோர் தனக்கு தொழுக கடமை இல்லை என்று மறுக்கிறாரா, சரிய சொல்லக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா அவருக்கு, அவர் உலகத்துல வாழ தகுதி இல்லாதவரு, அவரை கொலை செஞ்சுடும். எதற்காக வேண்டி கொலை செய்ய சொல்லுது, குப்ரன், அவர் நிராகரிக்கிறதுக்காக வேண்டி அவர் கொலை செய்யப்படும். இவர் என்ன நிராகரிக்கிறாரு, இவர் தான் கனிமா சொல்லி இருக்கிறாரு, இவர் தான் ஜகாத் கொடுக்கிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, ஹஜ்ஜும் செய்யறாரு, தொழுகைய மட்டும் மறுத்தாரு, இவருக்கு குப்ருக்காக கொலை செய்யப்படுமா, இவரை காப்பிரண்ட அடிப்படையில் எப்படி கொலை செய்யறது? இதே தந்தனை சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல, அதுல உபரலியமான அவர்களுக்கு வந்துச்சு. சரியன் அவ்வளவு தெளிவாக காட்டும். ஏன்னா சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாதாவது ஆட்சி காலத்துக்குள்ள ஆட்சிக்கு வாராங்க, ஒரு சைட் மதம் மாறியவர்கள், இன்னொரு சைட் தக்காத்தர மறுக்கிறாங்க. ஏன்னா சகோதரர்களே, ரெண்டு சைடுக்கும் யுத்தத்துக்காக வேண்டிய ஆளு. அவருடைய மானமோ அவருடைய ரத்தமோ அவருடைய சொத்தோ ஹராம், எடுக்க முடியாது, அதை அபிஹரிக்க முடியாது. அது எப்படியான முஸ்லிம் தொழுகையை நிலைநாட்டு ஜகாத் கொடுத்து நோம்பு பிடிச்சு ஹஜ்ஜையும் செய்தார், இப்படியானவர்கள் ஹராம். அப்படி இல்லாம ஏதாவது ஒரு ஹக், ஏதாவது ஒரு முறையில அவருக்கு அதாவது கொலையை தகுதியாக்கி கொண்டாரா, அவரை கொலை செய்யும். இவர் எதன் மூலமாக தகுதியாக்கி கொண்டாரு, இறங்கப்படுத்தினாங்க, இஸ்லாத்தினுடைய அஞ்சு கடமைகள்ல ஒன்று ஜகாத், ஜகாத்தை மறுக்கிறாரா, அவர் முஸ்லிம் இல்ல, அதனால் அவர் கொலை செய்ய இயலும், இதுதான். அதே மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, தொழுகை ஒருத்தர் மறுக்கிறாரா, அதுதான் அவருக்குரிய தகுதி அவரை கொலை செய்யறதுக்கு, அவரும் இஸ்லாத்துக்குள்ளே. ஒரு மனிதர் தொழுகையை மறுக்கிறாரு, எனக்கு தொழுக கடமை இல்ல, மறுக்கிறாரா, அவரையும் கொலை செய்யணும், அவர் உத்தாத்துக்குள்ள இல்ல. நாலு கடமைகள்ல ஒரு கடமையை விட்டாலும் அவர் உத்தாத்துக்குள்ள இல்லை. வேளாண் சகோதரர்களே, இன்னைக்கு சிந்திப்பாங்க, நாங்க மறுக்கலையே, நாங்க தொழுகிறோம், சில நேரங்கள்ல விடுவோம், எங்களுக்கு தொழுக கடமை இல்லைன்னு யாரும் சொல்ல, எல்லாரும் நினைக்கக்கூடிய வார்த்தை தான், நாங்க மறுக்கல, அப்ப நாங்க தகுதியானவர்கள் அல்ல, எங்களை கொலை செய்ய முடியாது. அதே சட்டத்துல, அதே சட்டத்துல பின்னால வரக்கூடிய வார்த்தை, இது ஒமன் தரக்க ஓணம் என்று விடுற வார்த்தை, இது தகாவுன் பொழுபோக்காக விடக்கூடிய தொழுவார். ஒரு வக்து தொழுகிறாரு, ரெண்டு வக்து மிஸ் ஆகிருச்சு, அப்படியே விட்டுட்டாரு, மறுபடியும் எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப தொழுகிறாரு, விட்டு விட்டு தொழுகிறாரு, இப்படி கணக்கே இல்ல. பள்ளிக்கு வந்து மாட்டிக்கொண்டா தொழுகையில ஈடுபட்டுக் கொள்றது, நோம்பு காலம் வந்துருச்சா தொழுகையில ஈடுபட்டுக் கொள்றது, பெருநாளுடைய தினம் வந்துருச்சா தொழுகையில ஈடுபட்டுக் கொள்றது, 27 நாள் வந்துருச்சா முழு அமல்கள்லையும் ஈடுபட்டுக் கொள்றது, மத்தபடி தொழுகைகள் இல்ல. இப்படியா தொழுகைகள்ல கொடுவோம், கிழமைக்கு ஒருக்க சும்மா மட்டும் தொழுது கொள்றது. நிலான சகோதரர், இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார்களா, அவர்களுக்குரிய சட்டம் என்ன, அவர்களுக்குரிய சரியத்தினுடைய ஹுக்கும் என்ன, அவரையும் அவருக்கு ஹத்து குற்ற பரிகாரமாக அவரை கொலை செய்ய போதும். சகோதரர்களே, அப்ப இன்றைக்கு என்னோட நிலைமை சொல்லுறோம், ஆனா அஞ்சு நேரம் இல்லை, சில நேரங்கள்ல ஒரு நேரம், சில நேரங்கள்ல ரெண்டு நேரம் மிஸ் ஆகுது, சில நேரங்கள்ல அஞ்சு நேரமும் மிஸ் ஆகுது, சில நேரங்கள்ல சுபவும் மிஸ் ஆகுது. ஆனா அந்த தொழுகைய இது மிஸ் ஆகிச்சே என்ற சீன் இல்ல, அதை மறுபடியும் நாங்க தொழுதுறோம் என்ற கவலை இல்ல, இப்படியாக கணக்கு இல்ல. ஒரு வக்து மிஸ் ஆகினா அது மிஸ் ஆகினே தான், ஒரு வக்து கணக்கு இல்லையா அது கணக்கு இல்லதான். இப்படியாக தந்த தொழுகையில பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு சரியை சொல்லக்கூடியது அவர்களும் கொலை செய்யப்படுவாங்க. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல பலரும் பல விதங்கள்லயும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர், அதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு, உதாரணமாக ஒரு வெள்ளப்பெருக்கோ ஒரு காற்றடிக்கிறதோ ஒரு பெல்லா ஏதோ ஒரு அனர்த்தத்துல ஒரு மனிதனுடைய சொத்தெல்லாம் கைத்திருச்சு, அவர் பிச்சைக்கார நிலைமைக்கு வாராரு, இந்த நேரம் அவர் தற்கொலை செஞ்சு இறந்துக்கிறார் என்று சொன்னா எங்கட முஸ்லிம்களும் பேசக்கூடிய வார்த்தை, நல்லா வாழ்ந்த மனிதர் அநியாயமாக இறந்துட்டாரு, நல்லா வாழ்ந்தாரு, இப்படியான ஒரு நிலைமையில இறந்துட்டாரு, இவருடைய உயிர் போனதுக்காகவே கவலைப்படுறாங்க. ஆனா எந்த ஒரு முஸ்லீமும் பேசுறது கூட இல்ல, இவ்வளவு காலம் முஸ்லீமாக வாழ்ந்தாரு, பள்ளி சைடுக்கு கூட வரலையே, இப்போ இவர் இந்த நிலைமையில மூத்தாசிட்டாரு, போதாகத்துக்கு தற்கொலை வேற செஞ்சு கொண்டு போயிட்டாரு, இப்படியான வார்த்தைகள் யாருக்கும் ஏன் வாரதில்லை என்று சொன்னா இதற்குரிய பாரதூரம் எனக்கு தெரியாது. தொழுகத்தானே அது மிஸ் ஆகிதான் மிஸ் ஆகும், தொழுதாக இருந்து கொள்வோம் அப்படி என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா ஷரியத்தினுடைய கடுமையான சட்டங்கள் தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு, எப்படி ஒரு மனிதர் கொலை செஞ்சா கொலை செய்யப்படணுமோ, ஒருத்தர் சினா செஞ்சா கொலை செய்யப்படணுமோ, அதே மாதிரி ஒரு மனிதர் வேண்டுமென்று தொழுகையை விட்டாலும் சரி, கொடுவோக்காக தொழுகையை விட்டாலும் சரி, அவரும் உலகில் வாழ தகுதி இல்லாத ஒரு கொலை செய்யப்படுத்தார். வேதான சகோதரர்களே, இதை நாங்க எப்ப விலகி சொல்லப்போம், இன்னும் கட்டம் கட்டமாக கொண்டு போவேலும் இன்னொன்று இருக்குது, தொழுவாங்க அஞ்சு நேரமும் தொழுவாங்க, ஆனா தொழுகையில தான் அங்க இல்ல, அவர்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க, தொழுவாங்க தொழுகை மூலமாக எந்த ஒன்றையுமே அடங்கிக் கொள்றாங்க இல்ல. சரியான தொழுக இன்னும் முன்கர் தொழுக மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள் இருந்து அவர் கலட்டோனும் நிப்பாட்டோனும். ஆனா இன்றைக்கு முழுக்க முழுக்க மனதாலையும் சரி எல்லா விதங்கள்லையும் பாவம் செய்றோம், ஆனா அஞ்சு நேர தொழுகைக்கு மத்தி இருக்கும். ஆனா தக்பீரா கற்றோம், கடையில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் ஓடுது, வீட்டில் இருக்கக்கூடிய செலவுதானங்கள் ஓடுது, ஏதாவது வேற வேற கண்ட்ரிகளுக்கு போக ஆசையா தொழுகையிலிருந்து எல்லா கண்ட்ரிக்கும் பேசிட்டு பாரு. சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை, இப்படிப்பட்டவர்களுக்குரிய தண்டனை என்ன? ஹதீஸ் தெளிவுபடுத்துது, அல்லாஹ் சிலருடைய தொழுகைய பழைய புடவைகளை சுருட்டி எடுத்து முகத்துல அடிக்கிற மாதிரி திருப்பி அடிப்பான், அது வேற யார் தொழுகை மீது வருது. தொழுகைய பொழுபோக்காக விட்டு விட்டு தொழுகிறவங்களே மூஞ்சில் அடிக்கிறதில்ல, அஞ்சு நேரமும் சரியாக தொழுகிறாரு, ஆனா அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாம தொழுகிறாரு. தொழுகையின் மூலமாக அடைஞ்சு கொள்ள வேண்டியது அடைஞ்சு கொள்ளல, தொழுகையின் மூலமாக எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்கல. அவர்களுக்குரிய தண்டனை தான் பழைய புடவையை சுருட்டி அடிக்கிற மாதிரி அல்லாஹ் அடிச்சிருவார், அவர்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளமா. ஏதான சகோதரர்களே, தொழுகை என்று சொல்றது எங்களுக்கும் குப்ருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டும், எங்களுடைய சிறந்த முடிவு இதன் மூலமாகத்தான் உருவாக்கப்படுது. மேலான சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலைமை தொழுகையினுடைய விஷயத்துல தான் ஆக பொழுபோக்கு காட்டக்கூடியவர்களாக நாங்க இருந்தது. ஒவ்வொரு மனிதனையும் சரியத்தினுடைய சட்டப்படி ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் படிச்சு கொள்ள வேண்டிய ஒரு அறிவு என்று சொன்னா அது தொழுகையை பற்றி அறிவு. ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு தெரியா, அத்தஹியா சரியான முறையில ஓதுறதுக்கு தெரியா, ருக்கூ சுஜூத் சரியான முறையில ஓதுறதுக்கு தெரியா, எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னா பள்ளி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் சிலர் பேசக்கூடிய வார்த்தை, ஒரு நாள் சுபவு தொழுகையில இமாம் குனூத் அதாவது சஜிதா சூரா ஓதுறதுக்கு மிஸ் ஆகி சஜிதா செய்யல, பின்னால் இருந்து சண்டை பிடிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமையில சுபவு மூன்று ரக்கா தொழுவிக்கோணுமே, ஏன் சுபவு மூன்று ரக்கா தொழுவிக்க? ஏதான சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில சுபவு மூன்றா காசு இல்ல, அது சஜதா சூரா ஓதுறதன் மூலமாக ஒரு சஜதா நாங்க எக்ஸ்ட்ரா செய்யறோம், அது அந்த குர்ஆன்ல வரக்கூடிய சஜதா திலாவத். ஆனா அத மூணு ரக்காத்தா கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உம்மத் மடமேல இருந்து கொண்டிருக்கிறாங்கன்றத நாங்க பார்க்கிறோம். பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மூன்றா காசு ஏன் தொழுவிக்கல? சகோதரர்களே, இந்த அளவுக்கு எங்களுடைய மோசமான நிலைமை இருக்குதுன்னு சொன்னா நாங்க முஸ்லிம்களோட பேரளவில் இருக்கிறது என்ன அர்த்தம்? எங்களோட தொழுகம் கூட எங்களிடத்துல சீராக இல்லை என்று சொன்னா நாங்க அல்லாஹ் பயப்படாம நாங்க அல்லாஹ் பயப்படுறேன்னு எந்த வார்த்தையை கொண்டு சொல்லி என்ன சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பாதுகாத்து தாரான். அல்லாஹ் அவைகளை பொருட்படுத்திருக்கிறான், அவைகளை பாதுகாக்கிறதுக்காகவே ஷரியத்துடைய சட்டங்களை கடுமையாக்கி இருக்கிறான். ஆனா அந்த ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய தொழுகையுடைய விஷயத்துல நாங்க எந்த அளவுல கருத்தனை காட்டுறோம், நாங்க எந்த அளவுல முன்னோக்கி இருக்கிறோம் என்ற விஷயத்துல நாங்க தான் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு மஸ்ஜிதுல வரக்கூடியவர்கள் சரியத்தினுடைய சட்டம் குழந்தைகளுக்கு உதவு செய்யற முறையை படிச்சு கொடுத்த தந்தையினுடைய கடமை. ஆனா இன்றைக்கு ஒரு தந்தைக்கே உதவு செய்ய தெரியாம இருக்கிறேன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு யார் படிச்சு? எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை, அதுக்குத்தானே நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், அதுக்குத்தானே நாங்க மதரசாக்கு அனுப்புறோம், அதுக்குத்தானே நாங்க மக்களுக்கு அனுப்புறோம், அங்கத்தானே படிச்சு கொடுக்கணும், அவர்கள் தானே படிச்சு கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, அவர்கள் இல்ல படிச்சு கொடுப்பார்கள், ஆனா பிராக்டிக்கல்ல காட்டி கொடுக்க வேண்டியது தந்தையினுடைய கடமை. தந்த மஸ்ஜிதுக்கு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரணும், அவர்களுக்கு தொழக்கூடிய முறைகளை காட்டி கொடுக்கறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனா இன்றைக்கு தந்தையே மஸ்ஜிதுல இல்ல, ஒரு விஷயம் சிந்திக்கணும், நாங்க எந்த செயல்கள்ல ஈடுபடுறோமோ அதே செயல்கள் தான் எங்களுக்கு பின்னாலையும் வெளியா சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, எவ்ரி ஆக்சன் ஹஸ் இட்ஸ் ரியாக்ஷன். எந்த ஒரு நடவடிக்கைகள் நாங்க ஈடுபட்டாலும் சரி, அதற்குரிய பிரதி நடவடிக்கை எங்களுக்கு நடந்தேதானா? நாங்க தொழுவதில்ல, நாங்க தொழுகைக்கு போறதில்ல, ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை பள்ளிக்கு போகலாட்டி அடிக்கக்கூடிய தந்தைகளை நாங்க தெரியாத பார்த்துட்டாங்க. வேளாண் சகோதரர்களே, தந்த வாழ்க்கையில இல்ல அந்த குழந்தை என்ன தெரியுமா நினைக்கும், சின்ன வயசுலதான் தொழுவது கடமை போல, பெருசாகினா பிள்ளைய தொலை சொல்றதுதான் கடமையாக இருக்கும் என்று சொல்லி அந்த குழந்தையும் பெருசாகினா தொடங்க. ஏ தந்தையினுடைய வழிகாட்டல் அப்படியல்லவா இருக்கு. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க எங்கட வாழ்க்கையில குடும்பத்துக்காக வேண்டிய எவ்வளவு நேரங்களை ஒதுக்குறோம், எங்கட வாழ்க்கைக்காக வேண்டிய எவ்வளவு நேரங்களை ஒதுக்குறோம், எங்கட குழந்தைகளுக்காக வேண்டிய எவ்வளவு நேரங்களை ஒதுக்குறோம், ஆனா எங்களை படைச்சு எங்களுடைய முழு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ரப்புக்காக வேண்டி நாங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் என்றத பார்த்தா நாங்க எல்லாருமே ஜீரோ ஆக கூடினது எவ்வளவு நேரம் போக போகுது? ஒரு அதான் சொல்லி சொல்லி தொழுகையை நடத்துறதுக்கு ஒரு ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் தானே, 5 வகுப்பு தொழுகைக்கு 50 நிமிஷம் தான் போக போகுது. ஆனா அதை கூட தொழுவதற்கு எங்களுக்கு நேரம், அதுக்கு மத்தியதுக்கு வர்றதுக்கு நாங்க தயாரு. அந்நியர்களை விட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக இருந்தா நாங்க, அவர்கள் கூட அவர்களுடைய மதஸ்தலங்களுக்கு பக்கத்தால போகக்கூடிய நேரத்துல அவர்கள் மியூசிக்க ஆஃப் பண்ணி ஹார்ன் சத்தம் கூட வெளியாகாத முறையில போறாங்க. ஆனா இன்றைக்கு எங்கட முஸ்லிம்கள் மஸ்ஜிதுக்கு அருகாமையில போகக்கூடிய நேரத்துல அவர்களுடைய செல்போன்ல அவர்களுடைய வாகனங்கள்ல மியூசிக்க பீடா போட்டு கேட்டவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றா நாங்க அந்நியர்களை விட எவ்வளவு மோசமானவர்கள் என்றது. எல்லாரும் சகோதரர்களே, நாங்க மறந்துச்சுட்டோம் என்று சொன்னா எங்களுடைய கபருக்கு வரக்கூடியது எங்களுடைய தொழுகை, எங்களுடைய அமல் இபாதத்துகள் மட்டும்தான். மாறாக நாங்க சம்பாதிச்சதோ, நாங்க சம்பாதிச்ச சொத்து செல்வங்களோ, எங்களுடைய குழந்தைகளோ யாரும் வரப்போறதில்லை. நாங்க எந்த அளவுல எங்களைய தயாரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சந்தோஷமாகும். ஆனால் அதுக்கு மாற்றமாக எங்களுடைய வாழ்க்கை பெய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா நாளை கியாமத்து நாளையில அல்லாஹ் இஸ்லாம் என்ற நியமத்தையும் தந்தான், உடல் ஆரோக்கியம் என்ற நியமத்தையும் தந்தான், இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏதான சகோதரர்களே, அப்ப எங்களுக்குரிய தண்டனை என்ன? இந்த உலகத்துல வாழ தகுதி இல்ல, நாங்க இந்த உலகத்துல வாழவே முடியாதவர், ஆனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? ஏதாவது ஒரு நேரம் நாங்களும் தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்துல மீளுவோம் என்று நம்ம. ஏன்னா சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில கழிஞ்சது கழிஞ்சு, நாங்க என்ன செய்யணும்? ஈடுபட்ட தொழுகைகளை நீட்டி தொழணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வின் இடத்துல தௌபா செய்வதற்கு நிச்சயம் கட்டாயமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? எங்களுடைய தொழுகையினுடைய தௌபா செஞ்சு நாங்க ஹிம்மத் எடுக்கணும், நாங்க உறுதி எடுக்கணும். இன்றைய நாளில இருந்து எனது எந்த தொழுகையுமே மிஸ் ஆகக்கூடாது, விடுபட்ட தொழுகைகளையும் நான் சரியான முறையில தொழுது முடிச்சு. ஏன்னா சகோதரர்களே, நாங்க சிந்திக்கோணும், நாங்க அசில் முஸ்லிம்களாக இருந்தா நாங்க சிலர் சிந்திப்பாங்க, சிலருடைய உள்ளத்துல இப்பையும் ஓடிக்கொண்டிருக்கேன், நாங்க தொழத்தானே செய்யறோம், நாங்க தொழுது கொண்டுதானே இருக்கிறோம். ஆனா எங்களுடைய நிலைமையை நாங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும் என்றா நாங்க எங்கட உள்ளத்துல கை வச்சு ஒரு கேள்வி கேட்கணும், போன சும்மாலே இந்த சும்மா வர குறைஞ்ச கால ஒரு கிழமை, இந்த ஒரு கிழமை எந்த ஒரு இமாஜமாக்கு மிஸ் ஆகாம நான் எல்லா தொழுகைகளையும் சரியாக தொழுதேன் என்று யாராவது இருந்தேன் சொன்னா அவர்களே சொல்லலாம் நாங்க சொல்றது தவறு. ஏன்? அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் உறுதியானது. ஆனா விடுபடாதவர்கள் யாருமே இல்லையாக இருக்கோம். யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வக்தத்தை தொழுதிருப்பாரு. ஆனா ஆக குறைஞ்சது அந்த அளவுக்கு கேட்கறத விட்டு இப்படி கேட்டாலும் அதற்கும் சொல்றதுக்கு பதில் சொல்வதற்குரிய ஆட்கள் இல்லை என்று நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா, ஒரு ஒவ்வொரு மனிதரும் அந்த ஜும்மால இருந்து இந்த ஜும்மா வரைக்கும் இமாம் ஜமா கிடைக்கல குறைஞ்சது நேரத்துக்குள்ள தொழுது தேர்வு சொல்றதுக்கு கூட கிடக்கும் எங்கட உம்மத்துல ஆட்கள். அதாவது லுஹர அசருக்கு முன்னால, அசர மக்ரிபுக்கு முன்னால, மக்ரிப இஷாவுக்கு முன்னால, இஷாவ சூரிய உதயத்துக்கு அதாவது சுபவுக்கு முன்னால, சுபவ சூரிய உதயத்துக்கு முன்னால நான் தொழுதுட்டேன் என்று சொல்லி கை தூக்கி காட்டுறதுக்கு கூட ஒரு மனிதர் இல்லை என்று சொன்னா முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுல பேசிக் கொண்டிருக்கிறது பார்க்கணும். ஏதாவது சகோதரர்களே கொண்ட சொல்லி கடைசியாக முடிச்சு கொள்கிறேன். இஸ்லாமிய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்துச்சு, அழகான முறையில நடந்து கொண்டிருந்துச்சு. அதாவது ஹஸரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அதுக்கு பின்னால வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்ப முஸ்லிம்கள் தொழுகையை துறந்து அவர்களுடைய வீணான வேடிக்கைகளில் ஈடுபட்டு அவர்களுடைய வீண மறந்து வாழ ஆரம்பித்தார்களோ அப்பையில் இருந்து இஸ்லாம் இஸ்லாமினுடைய இஸ்லாம் மதத்தினுடைய ஆட்சி சருக ஆரம்பிச்சது என்றதை நாங்க மறந்துடக் கூடாது. எங்கட வாழ்க்கையில நாங்க யோசிப்போனோம், நாங்க முஸ்லிம்களாக இருந்தா எங்களைய யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹினுடைய உதவி எங்களுக்கு எந்த நேரம் இருக்கோம், எப்ப நான் அதை மறந்து எங்கட வாழ்க்கையை என்னைக்கு தேவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நாங்க எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அநியாயக்காரர்கள் எங்களுக்கு இது தாக்கப்படுவார்கள் என்றதையும் சந்தேகம். ஆகவேலான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையையும் பாதுகாத்துக் கொள்ளணும், எங்கட சமுதாயத்துடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணுமா? நாங்க ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ்ந்து அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யாழைகளுடைய பாவங்களை மன்னி தருவாயாக, யாழ எங்கட பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, யாழ எங்கட குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, யாழா தொழுகையில மிகவும் பேடுதலாக இருக்கக்கூடியவர்களாக மாற்றியாள்லா, யாழா மரண தண்டனைக்குரிய கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா, யாழா மரணத்தை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா, உலகில்
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.